தென்றல் அக்டோபர் 2010. முன்னோடி பகுதியில் பாசு ரமணன் அவர்கள் எம் கே தியாகராஜ பாகவதர் அவர்களை பற்றி எழுதியுள்ள ஒரு கட்டுரை. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன். கர்நாடக இசையின் வளர்ச்சிக்கு வித்திட்டவர்களில் முக்கியமானவர் ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகள். அதேபோல் தமிழ் திரை இசையின் வளர்ச்சிக்கு உரமிட்டவர்களில் முதன்மையானவர் முத்துவேல் கிருஷ்ணமூர்த்தி தியாகராஜன் என்னும் எம் கே தியாகராஜ பாகவதர். March 1, 1910 அன்று தஞ்சாவூரில் கிருஷ்ணமூர்த்தி ஆசாரி மாணிக்கத்தம்மாள் தம்பதிகளுக்கு மகவாக தோன்றினார் தியாகராஜன். திருச்சி அருகே உள்ள உய்யக்கொண்டான் பகுதியில் வசித்து வந்த கிருஷ்ணமூர்த்தி சிறிய நகைப்பட்டறை ஒன்றை வைத்திருந்தார். அவருக்கு குரல் வளமும் நடிப்பு ஆர்வமும் இருந்தன. சிறு வயதில் நாடகங்களில் நடித்திருந்தார் என்றாலும் போதிய வருமானமின்மையால் அத்துறையில் தொடரவில்லை. தந்தைக்கு இருந்த ஆர்வம் தனையனுக்கும் வந்து சேர்ந்தது. அப்பா துறை வாத்தியார் மாணவர்களுக்கு இலவசமாக கல்வி போதித்து வந்தார். அங்கே பாகவதர் சேர்க்கப்பட்டார். என்றாலும் அவருக்கு படிப்பில் நாட்டம் இல்லை. ஆறு குளங்களில் குதித்து நீந்துவதும் பாடிக்கொண்டே நீச்சல் அடிப்பதும் அவரது பொழுதுபோக்குகள். இனிய குரல் கொண்ட அவர் எப்போதும் தேவார திருவாசக பாடல்களை பாடியபடி இருப்பார். வறுமையில் வளர்ந்த பாகவதற்கு எஸ்டி கிட்டப்பாவின் பாடல்கள் என்றால் உயிர். உச்சரிப்பு சுத்தமாக எழுத்து பிசகாமல் நண்பர்களிடம் பாடி காட்டுவார். காசு கிடைத்தால் நாடகங்களை பார்க்க சென்று விடுவார். இசை கச்சேரிகளுக்கு சென்று முதல் வரிசையில் உட்கார்ந்து கொள்வார். தாளம் போட்டு ரசிப்பார். குடும்ப பொறுப்பில்லாமல் மகன் ஊர் சுற்றுவதைக் கண்ட தந்தை பலமுறை கண்டித்தார். ஒருமுறை தந்தை மிக கடுமையாக கோபித்துக் கொண்டதால் யாரிடமும் சொல்லிக் கொள்ளாமல் வீட்டை விட்டு சென்று விட்டான் தியாகராஜன். அவரை தேடி கண்டுபிடித்த தந்தை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு அழைத்து வந்தார். மகனின் இசை ஆர்வத்தை உணர்ந்து அதற்கு துணையாக இருக்கலானார். பொன்னு ஐயங்கார் என்ற வித்வானிடம் கர்நாடக இசையை கற்று தேர்ந்தார் பாகவதர். முதல் கச்சேரி தட்சிணாமூர்த்தி பிள்ளையின் தலைமையில் இவரது பாடலை கேட்டு உருகிய பிள்ளை அவர்கள் இவர் தன் பெட்டியை கூட தங்கச்சாவி கொண்டு திறப்பான் என்று வாழ்த்தினார். அந்த வாழ்த்து பின்னாளில் பலித்தது. சென்னை மயிலாப்பூர் கபாலி திரையரங்கத்தை தங்கச்சாவி கொண்டு திறந்து வைத்தார் பாகவதர். நாடக ஆர்வத்தினால் திருவையாறிலிருந்து ராமசாமி பத்தரிடம் ஒரு ஆண்டு காலம் குருகுலவாசம் செய்து நாடக பாடல்களையும் கற்றுக்கொண்டார். நடிப்பதிலும் பாகவதற்கு இருந்த ஆர்வத்தை கண்ட திருச்சி ரசிகரஞ்சனி சபாவின் தலைவர் நடேசையர் அவருக்கு நடிக்க ஒரு வாய்ப்பை தந்தார். ஹரிச்சந்திரா நாடகத்தில் லோகிதாசன் வேடமேற்று அம்மா பசிக்குதே பாடலை பாடி பார்வையாளர்களை கவர்ந்தான் தியாகு. தொடர்ந்து நாடகங்களில் சிறு சிறு வேடங்களில் நடிக்கலானார். இவரது ஆற்றலை கண்ட நடராஜ வாத்தியார் இவருக்கென்றே தனியாக ஒரு நாடகத்தை எழுதி தந்ததுடன் தியாகராஜன் என்ற பெயரின் பின்னால் பாகவதன் என்ற பட்டத்தை சேர்த்தார். பாகவதற்கு 18 வயதான போது அக்காலத்தில் புகழ் பெற்றிருந்த எஸ் டி சுப்புலட்சுமியுடன் இணைந்து ராஜபார்க் வேடங்களில் நடிக்கத் தொடங்கினார். அழகிய தோற்றம், சுருட்டை மொழி, இனிய குரல், நாடக வாய்ப்புகளுக்கு பஞ்சமே இல்லை. சுப்புலட்சுமியுடன் வள்ளி திருமணம், ஹரிச்சந்திரா உட்பட பல நாடகங்களில் நடித்தார். அவர்கள் நடித்த பவளக்குடி நாடகத்தை பார்த்த இயக்குனர் கே சுப்பிரமணியம் அதை திரைப்படமாக்கினார். 1934 பவளக்குடி வெளியானது. கிட்டத்தட்ட 50 பாடல்கள் இடம்பெற்ற அப்படத்திற்கு பாடல்கள் எழுதியவர் பாபநாசம் சிவன். அற்புதமான வர்ணமிட்டுகளை அவரே அமைத்திருந்தார். இசையமைப்பாளர் ஜி ராமநாதனும் சிவன் பாகவதர் கூட்டணியில் இணைந்து கொண்டனர். கர்நாடக இசையாலும் ஜனரஞ்சகமான பாடல்களை தர முடியும் என்பதை இக்கூட்டணி நிரூபித்தது. 1935 பாகவதரின் 2வது படமான நவீன சாரங்கதாரா வெளிவந்து வெற்றி பெற்றது. தொடர்ந்து தானே சொந்தமாக படக்கம்பெனி தொடங்கிய பாகவதர் சத்தியசீலன் என்ற படத்தை தயாரித்து வெளியிட்டார். அடுத்து சிந்தாமணி மிக பெரிய வெற்றி பெற்றதால் அந்த படம் ஓடிய மதுரை ராயல் டாக்கீஸ் நிறுவனம் சிந்தாமணி என்றே பெயர் மாற்றம் பெற்றது. அம்பிகாவதி 1937, திருநீலகண்டர் 1939, அசோக் குமார் 1941, சிவகவி 1943 முதலிய படங்களின் வெற்றி பாகவதரை தென்னிந்தியாவின் சூப்பர் ஸ்டார் ஆக்கியது. தமிழர்கள் வாழ்ந்த பர்மா, மலேசியா, இலங்கை போன்ற நாடுகளிலும் அவரது புகழ் பரவியது. 1944 வெளியான ஹரிதாஸ் பாகவதரின் வாழ்க்கையில் பெரிய திருப்பு முனையானது. கிருபானந்த வாரியார் அதற்கு திரைக்கதையை எழுதியிருந்தார். அற்புதமான பாடல்களை கொண்டு அது மகத்தான வெற்றி பெற்றது. சென்னை பிராட்வே திரையரங்கில் 3 தீபாவளிகளை கண்ட ஹரிதாஸின் வெற்றியை இதுவரை எந்த தமிழ் அல்லது இந்திய திரைப்படமும் முறியடிக்கவில்லை. தமிழிசை மரபு கர்நாடக இசையோடு இணைந்த திரை இசையாக தொடர பாகவதர் ஆற்றிய பங்கு அளப்பரியது. சொப்பன வாழ்வில் மகிழ்ந்து ஒரு நாள் ஒழுப்பொழுதாயிலும் வதனமே சந்திரபிம்பமோ மன்மதலீலையை வென்றார் உண்டோ? ராதே உனக்கு கோபமாகாதடி. அம்மையப்பா, அம்பா மனம் கனிந்து, கிருஷ்ணா முகுந்தா முராரே, தீன கருணாகரனே நடராஜா போன்ற மறக்கவொண்ணாத பல பாடல்களை பாடி பாகவதர் மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்தார். ஜி ராமநாதன், தியாகராஜ பாகவதர், பாபநாசம் சிவன் என்ற மூவர் கூட்டணியின் இசைக்காலம் தமிழ் திரையிசையின் பொற்காலம். இவர்கள் திரையிசை மும்மூர்த்திகளாக போற்றப்பட்டனர். பழவழக்கும் பட்டுச்சட்டை, சரிகை வேட்டி, தங்க நிற மேனி, ஜவ்வாது வாசம், விட்டல் கிராப் தோற்றத்துடன் பாகவதர் வெளிக்கிளம்பும் போது அவரை காண மக்கள் முண்டி அடித்தனர். அவரது நடை உடை தோற்றத்தினால் பாதிப்பு கொண்ட பலர் அவரை போன்றே சிகை வளர்த்தனர். அது பாகவதர் கிராப் என்று பிரபலமானது. அக்காலத்து பெண்கள் பலரது கனவு நாயகனானார் பாகவதர். சிதம்பரத்தில் பாகவதரின் படப்பிடிப்பை காண வந்த பெண்கள் காவல்துறையினர் வலிந்து வெளியேற்ற வேண்டியதாயிற்று. பெருமழை பெய்து அரங்கத்தில் வெள்ளம் புகுந்த போதும் கூட எழுந்து செல்லாமல் பாகவதரை பாடச் சொல்லி கேட்டு ரசித்தார் மக்கள். அழகப்ப செட்டியாரின் மகள் திருமணத்தின் போது பாகவதர் கச்சேரியை கேட்க 100,000+ மேலான மக்கள் திரண்டனர் என்பதில் இருந்தே அவரது இசையின் கவர்ச்சியை அறிந்து கொள்ளலாம். பாகவதர் ரயிலில் வருகிறார் என்று அறிந்து அவரை காண்பதற்காக பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு பல மணி நேரம் ரயில் தண்டவாளத்தில் அமர்ந்து பார்த்த பின்பே கலைந்து சென்றனர் என்பதெல்லாம் சரித்திரம். அதிர்ந்து பேசாத பாகவதன் மிகவும் இரக்க சுபாவம் உள்ளவர். பெரியவர்களிடம் பணிவோடு பழகுபவர். மனிதநேயம் மிக்கவர். குழந்தைகள் என்றால் மிகவும் பிரியம். சுசீலா, சரோஜா என்ற மகள்களும் ரவீந்திரன் என்ற மகனும் பாகவதற்கு உண்டு. இளைய சகோதரி பங்கஜத்தையும் மகள் போலவே கருதி வளர்த்து வந்தார். 1934 முதல் 1945 வரையிலான பாகவதரின் காலம் தமிழ் திரையிசையின் பொற்காலமாக அமைந்தது. பாகவதர் பாடல்களில் ராகங்களின் உருவம் நிறைவாக இருந்தது. இதனால் அவரை அடியுற்றி வந்த என் போன்றவர்களுக்கு ராகங்களை இனம் காண முடிந்தது என்கிறார் பாகவதர் பாடல்களின் தாக்கத்தினால் திரையுலகில் நுழைந்து வெற்றி கொடி நாட்டிய TM சவுந்தரராஜன். அவர் ஓரிடத்தில் இருந்தால் அந்த இடமே ஒளி வீசும் என்கிறார் அதே அளவு செல்வாக்கும் பெருமையும் கொண்டிருந்த MGR. பாகவதர் 1945 பத்திரிகையாளர் லட்சுமிகாந்தன் கொலை வழக்கில் கைதானார். பாகவதற்கும் உடன் கைதான கலைவாணர் NS கிருஷ்ணனுக்கும் தண்டனை விதிக்கப்பட்டது. வழக்கு லண்டன் பிரைவி கவுன்சிலுக்கு சென்றது. பாகவதர் சார்பாக வாதாட வழக்கறிஞர் எத்திராஜ முதலியார் முன்வந்தார். சாதுரியமாக வாதாடி அவர்களை குற்றமற்றவர்கள் என்று நிரூபித்தார். தமக்கு சன்மானமாக அளிக்கப்பட்ட தங்க நாணயங்களை பாகவதரிடமே திருப்பிக் கொடுத்த எத்திராஜ முதலியார் பாகவதர் மீது கொண்ட அன்பு காரணமாகவே தாம் வாதாடியதாக குறிப்பிட்டார். சென்னை எத்திராஜ் கல்லூரியை நிறுவியவர் அவர்தான் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. 1947 விடுதலையான பாகவதர் நரேந்திரா பிக்சர்ஸ் என்ற சொந்த பட கம்பெனியை ஆரம்பித்து ராஜமுக்தி என்ற படத்தை தயாரித்து வெளியிட்டார். படத்திற்கு திரைக்கதை அமைத்து வசனம் எழுதியிருந்தார் புதுமை பித்தன். பாகவதருடன் கதாநாயகியாக பானுமதி நடித்திருந்தார். CR சுப்புராமன் இசை, திருவாவூர்துறை ராஜரத்னம் பிள்ளையின் நாதசுவர கச்சேரியும் படத்தில் இடம்பெற்றிருந்தது. ஆனாலும் படம் தோல்வியை தழுவியது. அடுத்து வெளியான அமரகவி, TR ராஜகுமாரி, மதுரம் NS கிருஷ்ணன், லலிதா, பத்மினி ஆகிய முன்னணி கலைஞர்கள் நடித்திருந்தும் தோல்வி படமானது. தொடர்ந்து வெளியான ஷாமலாவும் வெற்றி பெறவில்லை. ஆனாலும் நம்பிக்கை இழக்காமல் புது வாழ்வு படத்தை தயாரித்து தானே நடித்து இயக்கவும் செய்தார். பாகவதர் வாழ்க்கையின் மீளாத சரிவிற்கு அப்படமே வழிவகுத்தது. அப்படம் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தது. தொடர்ந்து தமிழிசை கச்சேரிகள் செய்ய விழைந்தார் பாகவதர். ஆனால் சரியான வாய்ப்புகள் அமையவில்லை. சர்க்கரை நோயின் தாக்கத்தால் திடீரென பார்வை இழப்பும் ஏற்பட்டது. தங்கத்தட்டில் சாப்பிட்டவர் தாங்குவதற்கு யாரும் இல்லாமல் தவித்தார். கந்தர்வகான இசை மாமணி இறுதி காலத்தில் உடல் நலிந்து ஆதரிப்பாரின்றி வறுமையில் வாடினார். மனம் வெறுத்து போய் தன் குலதெய்வமான தஞ்சை முத்துமாரியம்மன் கோவிலை சரணடைந்தார். அங்கேயே அமர்ந்து தம் வாழ்நாளை கழித்தார். பாகவதரின் நிலை பற்றி கேள்வியுற்ற நடிகர் SS ராஜேந்திரன் அவரை சந்தித்து, வாருங்கள், உங்களுக்கு கனகாபிஷேகம் செய்து வைக்கிறேன் என்று வேண்டிக் கொண்டார். ஆனால் பாகவதர் ஒப்புக்கொள்ளவில்லை. நீங்கள் சொன்னதே போதும், செய்து வைத்த மாதிரிதான், உங்கள் அன்பிற்கு நன்றி என்று கூறி மறுத்துவிட்டார். மன ஆறுதலுக்காக நண்பர் நாகரத்தினத்துடன் தீர்த்த யாத்திரை மேற்கொண்டார் பாகவதர். 1959 ஏப்ரல் மாதம் புட்டபர்த்தி சென்று ஸ்ரீ சத்யசாயி பாபாவை தரிசித்தார். தனது துயரங்களை பாபாவிடம் சொன்னார். ஸ்ரீ பாபா பாகவதரிடம், இன்னும் 6 மாதங்களில் எல்லாம் முடிந்துவிடும் என்றார். அது கேட்டு மனம் நெகிழ்ந்த பாகவதர் ஒரு சில நிமிடங்களாவது அவரை தரிசிக்க தனக்கு பார்வை அளிக்குமாறு வேண்டினார். பாபா தமது கைகளால் பாகவதரின் கண்களை தடவ பாகவதற்கு தற்காலிகமாக பார்வை கிடைத்தது. பாபாவை தரிசனம் செய்தார். பாகவதரிடம் போதுமா என்று பாபா கேட்க அவரும் போதும் என்று சொல்ல பாகவதரின் பார்வை முன்போல் ஆனது. ஊர் திரும்பினார் பாகவதன். ஆனால் பாபாவின் வாக்கு பலித்தது. சரியாக 6 மாதங்கள் கழித்து November 1, 1959 அன்று பாகவதர் காலமானார். தமிழ் திரையுலகின் சிம்மாசனத்தில் 30 ஆண்டு காலம் இசையரசராக வீற்றிருந்து பட்டி தொட்டிகளெல்லாம் கர்நாடக இசை வெள்ளம் பெருக்கெடுத்தோடு வைத்த பெருமைக்குரிய பாகவதர் மறைந்தார். அவர் கடைசியாக நடித்திருந்த சிவகாமி திரைப்படம் அவரது மறைவுக்கு பின் வெளியானது. படம் எடுக்கப்பட்ட போது அவருக்கு சுத்தமாக கண் தெரியாது. தனது பாட்டுக்கே அவரால் வாயில் சேர்க்க முடியவில்லை. நின்றால் தலை சுற்றியது. வீழ்ச்சியின் அதல பாதாளம் இது என்கிறார் பாகவதரின் அப்போதைய நிலை பற்றி தனது தமிழ் திரைப்பட வரலாறு என்ற நூலில் முக்தா சீனிவாசன். தியாகராஜ பாகவதரின் உடன் பிறந்த சகோதரி அமிர்தவல்லியின் மகனான சிவகுருநாதன் ஸ்ரீ மகாமேரு தியான நிலையத்தின் மூலம் தியாகராஜ பாகவதரின் 100-ஆண்டு விழாவை மிகச் சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். தமிழக அரசும் பாகவதரது 100-ஆண்டை மிகச் சிறப்பாக கொண்டாட ஏற்பாடுகள் செய்துள்ளது. காலத்தால் அழியாத தனது பாடல்கள் மூலம் ரசிகர் நெஞ்சங்களில் என்றும் முன்னோடியாக நிலைத்து நிற்கிறார் பாகவதன். நன்றி. விந்தன் எழுதிய MKT பாகவதர். கதை வாமனன் எழுதிய திரை இசை அலைகள். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன்.